நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த ஆசிரியர்களின் ஆசையுடனும் எனது தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசையுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசையுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசையுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசையுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் உடைக்காரர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நான் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து சில விடயங்களை எடுத்து எங்களுடைய கிரியா யோக சாதனையை அதிலிருந்து எவ்வாறு கூட்டலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். பாபாஜியின் தெய்வீக குரலில் சொல்லப்படுகின்றது, மனதில் எழும் உணர்ச்சிகளை தூண்டுதல்களை துல்லியமாக கவனிக்க வேண்டும். தூண்டுதல்கள் சூழ்நிலை காரணமாக எழுபவை, அவை நம்மை தவறு செய்ய வைத்துவிடும். இங்கு சூழல் என்பது புறச்சூழலையும் அகச்சூழலையும் ஒருங்கே குறிக்கின்றது. இதில் பெரும்பாலும் புறச்சூழலே காரணமாகின்றது. அதற்குரிய காரணம், இங்கு புறச்சூழல் அகச்சூழல் என்று சொல்லப்படுவது புறச்சூழலை காரணமாகின்றது. எப்படி என்றால், எங்களுடைய பொறிகளால், இந்த ஐம்பொறிகளாலும் நாங்கள் செய்பவை தான் எங்களுடைய அகச்சூழலை பாதிக்கின்றது. ஆகவே அந்த புறச்சூழலால் நாங்கள் தூண்டுதல்களை பெறுகின்றோம். அந்த தூண்டுதல் காரணமாக எங்களுடைய அகச்சூழல் உணர்ச்சி வசப்படுகின்றது, எங்களுடைய அகம். அதை பாபாஜி இங்கு சொல்லுகின்றார். அகச்சூழலை அடுத்ததாக சொல்கின்றார், உணர்ச்சிகள் அகச்சூழலாலும் தூண்டுதல் புறச்சூழலாலும் அமைவன. அதைத்தான் பார்த்தோம். கொதித்தெழுதலுக்கு காரணம் தூண்டுதல், கொதித்தெழுவது ஓர் உணர்ச்சி. இரண்டுமே மனித போராட்டத்தை குறிக்கும். இது வழக்கமான பிராப்தத்திற்கு அப்பாற்பட்ட அன்றாட தவிப்பு, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் போராட்டம் இது. ஓர் அறிஞர் கூறினார், நல்லது தீயது என்று வேறு என்று ஏதுமில்லை, நினைப்பே அவ்வாறு செய்கின்றது. தூண்டுதல் உணர்ச்சி ஆகியவற்றை மனித வாழ்வின் சிறப்பான குறைபாடுகள் என்றே கொள்ள வேண்டும். வலிமையான தூண்டுதலில் மாட்டிக்கொள்வது மேலும் நன்மை பயக்கும் என்று கருதுவது தவறு. அது நம்மை மேலும் தாழ்த்திவிடும். அதனை எதிர்பார்த்து புண்படாமல் வெற்றி கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் தெய்வீக விதியும் நமக்கு துணை செய்யும். நம் வரிசையில் சேர்க்கும் வரை பாபாஜி நமக்கு கடினமான பயிற்சிகளை தருவார். அங்குதான் ஒரு நிமிடம் நிற்பாட்ட விரும்புகின்றேன். இது நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம். பாபாஜியின் பயிற்சிகள் நாங்கள் இந்த நிலையில் இருந்து விடுவதற்கு பல விதமாக பாபாஜி சாதகர்களுடன் அதை கொடுத்து கொண்டிருப்பார். அதாவது எங்களுடைய மலநீக்கத்திற்காக, எங்களுடைய ஈகோ என்று சொல்லப்படும் ஆணவத்தை கரைப்பதற்காக பாபாஜியின் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் நாங்கள் தேறுவோமோ தேற மாட்டோமோ என்பது எங்களுடைய சாதனையை பொறுத்தது. இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எங்களுடைய சைவ சித்தாந்த கோட்பாட்டுப்படி முப்பொருள் உண்மையான பதி, பசு, பாசம் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறுவோம். இந்த மூன்று நிலைகளும், பதி என்பது இறைநிலை, பசு என்பது ஆன்ம நிலை, பாசம் என்பது மலங்களின் நிலை. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய மனதில் ஏற்படும் எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் அது எங்களுடைய இறையால் கொடுக்கப்படுவது அல்லது இறையால் தரப்பட்டிருக்கின்றது என்று அதை ஊகித்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த எண்ணங்கள் எல்லாமே மனதிலிருந்து தான் வரும், உள்ளுணர்விலிருந்து தான் வரும், அகத்திலிருந்து தான் வரும். ஆனால் அதை வரப்பண்ணியதற்குரிய காரணம் ஒன்று பாசநிலையாக இருக்கலாம், அல்லது பசுநிலையாக இருக்கலாம், அல்லது பதிநிலையாக இருக்கலாம். இந்த மூன்று நிலைகளிலும் அவை எங்களை வந்தடையும். ஆகவே நாங்கள் தான் அதை துல்லியமாக அவதானித்து அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த நிலையில் எங்களுக்கு இந்த தகவல் அல்லது இந்த பரிமாற்றம் அல்லது இந்த நிலை தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய வேண்டுமே தவிர, அறிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டுமே தவிர, எல்லாம் இறைவன் தான் தந்திருக்கின்றார் அல்லது எல்லாம் பாபாஜி தான் தந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் முடிவு கட்டக்கூடாது. ஆதலால்தான் எங்களுடைய சாதனை பாதையில் நாங்கள் தவறி விடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ஆகவே உங்களுக்கு ஆன்மீக சாதனையில், உங்களுடைய ஆன்மீக பாதையில் கிடைக்கும் தகவல்கள், வெற்றிகள் இந்த மூன்று நிலையிலும் அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை கண்டுபிடிப்பது கூட உங்களுக்கு கஷ்டமான விடயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய சாதனையை பெருக்கி பெருக்கி கொண்டு போகும்போதுதான் நீங்கள் சிற்றின்பம் என்றால் என்ன, பேரின்பம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும். அந்த வழியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போதுதான் உங்களுக்கு கிடைக்கும் சாதனை மூலம் கிடைக்கும் பல விடயங்கள், எந்த நிலையில் அந்த விடயங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டுமே தவிர, அதில் ஈகோ என்று சொல்லப்படும் ஆணவத்தை உங்களை நோக்கி விடாது பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு வேறு உதாரணம் சொல்வதென்றாலும், நீங்கள் உங்களுடைய சாதனை பயிற்சியில் கூட்டிக்கொண்டு போகும் போதுதான் உங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு சிறு விடயம் உங்களுடைய பயிற்சியில் தெரிய வருகின்றது. அந்த பயிற்சியில் தெரிய வரும் விடயத்தை நீங்கள் பதிநிலை என்று பிழையான விடயத்தில் கருதிவிட்டீர்கள் என்றால், அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய சாதனையில் அந்த நிலை வரைக்கும் சென்றிருக்காவிட்டால் அது உங்களை கீழே தள்ளிவிடும். ஆகவே எல்லா நிலைகளும் உங்களுடைய சாதனை பயிற்சியில் மூன்று இடத்தில் கிடைக்கும் என்பதை சாதகர்களே கருத்தில் கொள்ளுங்கள். ஒன்று பாசநிலை, ஒன்று பசுநிலை, மற்றது பதிநிலை. அதேபோல்தான் நீங்கள் மேலே சென்று ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் நிலையை எட்டும் போது கூட இந்த மூன்று நிலைகளையும் நீங்கள் கடந்துதான் போவீர்கள். ஆகவேதான் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வழிகளில் நாங்கள் இறையை அடையும் போது கூட யோகி ராமையா அவர்கள் தந்த குறிப்பின்படி சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அது உங்களுக்கு நல்ல உதாரணமாக இதற்கு விளக்கம் தரும். அதாவது சரியை நிலையில் கூட ஞானத்தை அடையலாம், அதே போல் கிரியை சரியை, கிரியை கிரியை, கிரியை யோகம், கிரியை ஞானம். கிரிய நிலையில் கூட நீங்கள் ஞானத்தை அடையலாம். அதே போல் மூன்றாவது நிலையை அடிப்பி பார்ப்பீர்களாக இருந்தால் யோகம் சரியை, யோகம் கிரியை, யோகம் யோகம், யோகம் ஞானம். யோக நிலையில் கூட நீங்கள் ஞானத்தை அடையலாம். நான்காவது மார்க்கத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் ஞானம் சரியை, ஞானம் கிரியை, ஞானம் யோகம், ஞானம் ஞானம். அந்த ஞானம் ஞானம்தான் சிவமுக்தி. ஆகவே அந்த ஞானத்தை நாங்கள் நான்கு வழிகளிலும் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி நாங்கள் அடையலாம். அந்த உணர்வு கிடைக்கும், அந்த நிலை கிடைத்தாலும் ஞானத்தில் ஞானத்திற்கும், சரியையில் ஞானத்திற்கும், கிரியையில் ஞானத்திற்கும், யோகத்தில் ஞானத்திற்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. அதை நாங்கள் எந்த நிலையில் அந்த ஞானம் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள பழக வேண்டும். எங்களுடைய சாதனையில் அது எங்களுடைய சாதனையை பொறுத்தது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் யோக சாதனையில் போய்கொண்டிருக்கும் போது கிரியா யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிகழ்வுகள், உங்களுக்கு அந்த சாதனை மூலம் கிடைக்கும் பெறுபேறுகள், பதி பசு பாசம் என்ற இந்த முப்பொருள் உண்மையான மூன்று நிலைகளிலுமே கிடைக்கும். அது நிச்சயமாக பாசத்தில் தான் முதல் கிடைக்கும், அதுக்கு பிறகு பசு நிலையில் கிடைக்கும், அதுக்கு பிறகு பதி நிலையில் கிடைக்கும். ஆகவே அந்த இறுதியான நிலைதான் பதி நிலை. அந்த நிலைக்கு நிலையில் உங்களுக்கு ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உள்ளுணர்வுக்கு சென்று விடுவீர்கள். ஆகவே அந்த உள்ளுணர்வு என்று வெளி உலகத்தில் இருந்த நிலை இல்லாது உள்ளுலகத்திலேயே இறையை காணும் நிலைக்கு செல்லும் போதுதான் அந்த பதியில் இருந்து கிடைக்கும் விடயங்கள் உங்களுடைய சாதனை மூலம் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும். அந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் இந்த உலகியல் நிலையிலிருந்து முற்றாக மாறி உங்களுடைய வினைகளை கழித்து, வினைகளை ஓரளவு முடித்து ஏதோ ஒரு புறப்பில், அதுக்கு பின் ஆணவ மலத்தை மலப்பரிபாகம் என்ற முறையில் சைவ சித்தாந்தத்தை சொன்ன முறையில் அது நடைபெற்று ஆணவ மலம் செயலிழந்து நிற்கும் நிலையில்தான் உங்களுக்கு இறுதியான பதி இன்பம் ஓ பதி முக்தி என்பது கிடைக்கும். இது சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் விரிவாக போக 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 பார்ப்போம். ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் புத்தகத்தில் இருந்து வந்த அந்த கருத்தில் இருந்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டேன், மேலதிகமாக கொண்டு போகவில்லை. ஆகவே இந்த தூண்டுதல் உணர்ச்சி என்ற விடயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்தோம். தூண்டுதல் என்பது வெளிப்பொறிகளால் நடக்கத்தப்படுவது, உணர்ச்சிகள் என்பது உள்ளின் உள் அகத்தால் நடைபெறுவது. ஆகவேதான் எங்களுடைய சாதனையில் நாங்கள் பொறிகளை அடக்குவதற்காக, பொறிகளை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பல பயிற்சிகளை செய்து அந்த உள்நிலையை நோக்கி செல்கின்றோம், அகத்தை நோக்கி செல்கின்றோம். அதற்குரிய பயிற்சி தான் பாபாஜியின் கிரியா யோக பயிற்சி. அதற்கு மேலாக அவர் சொன்னதை மீண்டும் சில வசனங்களை இங்கு பார்ப்போம். பாபாஜி சொல்கின்றார், மனத்தின் நான்கு பகுதிகள் உள்ளன. அவை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். மனம் அறிகின்றது அல்லது சிந்திக்கின்றது, சித்தம் விரும்புகின்றது அல்லது வெறுக்கின்றது, புத்தி வேறுபடுத்தி தீர்மானிக்கின்றது, அகங்காரம் நான் எனது என்பதை கொண்டு இந்த முழு செயலையும் கட்டுப்படுத்துகின்றது. இது சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறப்பட்ட விடயம். இதற்கு உபமானங்கள் மூலம் கூட பார்த்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் சில தடவைகள் நாங்கள் இவற்றை பற்றி அலசி ஆராய்வோம். நிச்சயமாக இன்று நாங்கள் அந்த தகவலை மாத்திரம் பார்த்து கொள்வோம் மேற்கொண்டு செல்லாமல். அதில் மேலும் சொல்லப்படுகின்றது, நமது சூழல் ஆகியவற்றை அறிய முயல்கின்றோம் இவற்றின் உதவியால். அறிந்தபின் நம்மை வலிமையாக்க மகிழ்ச்சியாக்க செய்ய வேண்டியவை பற்றியும் கடவுள் உலகம் மனிதன் போன்றவை குறித்தும் அறிகின்றோம். மனிதனின் இச்சை அவன் செயல்படும் விதத்தை தீர்மானிக்கின்றது. இவ்வாறு அறிவு என்பது மனம், அது சித்தத்தையும் புத்தியையும் விசாரிக்கும். இச்சையே உடல், அதன் செயல்பாடு ஆகியவற்றை கண்காணிக்கின்றது. புத்தியை நல்லது கெட்டது பற்றி தீர்மானிக்க இயக்கும் இச்சை அகங்காரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. விருப்பும் வெறுப்பும் வலிமையான உணர்ச்சிகள். அவை எதிர்பாராத வெள்ளம் போல் பெருகி மனிதனை இயக்கி மனத்தையும் உடலையும் கட்டுப்பாடு இழக்கச் செய்கின்றன. இதனால் மனச்சாட்சியும் இச்சையும் கட்டுப்படுத்தப்பட்டு நிற்கின்றன. ஆசை, நம்பிக்கை, மகிழ்ச்சி போன்ற எல்லாவற்றிலிருந்தும், வெறுப்பு, பகை, பயம், கோபம் என்ற கெட்டவற்றில் இருந்தும் உணர்ச்சிகள் உருவாகின்றன. உணர்ச்சிகள் ரெண்டு விதமாகவும் வரும் என்பது இங்கு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதிகமாக சாப்பிடுதல், குடித்தல், காமம், பணம், பதவி, புகழ் ஆகியவை நம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கின்றன. மற்றவர் தரும் துன்பங்களை நாம் வெறுக்கின்றோம். ஆனால் நாம் குறைகளாம் வெறுப்பு, பொறாமை, கோபம் ஆகியவற்றை நம் குறைகளை ஒரு நாளும் வெறுப்பதில்லை. இதனால் மனத்திலும் இதயத்திலும் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. எனவே மனத்தின் செயல்பாட்டை, விருப்பு வெறுப்புகளை, உணர்ச்சிகளை இடைவிடாது கண்காணிக்க வேண்டும். இது எங்களுடைய பயிற்சியில் முக்கியமான ஒரு செயல். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தின் மூலமும் விரிவாக அறிந்திருக்கின்றோம். கிரியா யோக பயிற்சியின் மூலமாகவும் செயல்முறையில் அறிகின்றோம். பாபாஜியின் தெய்வீய குரலிலும் அது தரப்பட்டிருக்கின்றது. எங்களை அதை எடுத்து செல்வதற்கு நம் காலில் நின்று மனச்சக்தியை வலிமையாக்கி பொறி புலன்களிலிருந்து விலகி உடலை அடக்கி புத்தியை கட்டுப்படுத்த கடவுளிடம், கிரியா பாபாஜியிடம் உதவியை கேட்க வேண்டும். அடுத்தது சொல்லப்படுகின்றது, பார்த்த விஷயம்தான். சத்சங்கத்தை தெரிவு செய்வதில்தான் அடிப்படை ஞானம் அமைகின்றது. செயலையும் எண்ணத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருமுறை தவறவிட்டால் அது நம்மை கெட்டியாக பிடித்து கொள்ளும். முயற்சி செய்யாது போனால் பலவீனம் வளர்ந்து கொண்டே போய் நம்மை அழித்துவிடும் என்று பாபாஜி கூறுகின்றார். அதனால் குளுத்தியானம் மிகவும் உதவி செய்யும். அது தீயதை நல்லதாக்கும், நல்லதை மேலும் நல்லதாக்கும், பின் அதனை மிக சிறந்ததும் ஆக்கும் என்று பாபாஜி கூறுகின்றார். இந்த குளுத்தியானங்கள் என்பதும் சத்சங்கங்கள் என்பதும் பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் பல இடங்களிலும் பல தடவைகள் வந்து போகின்றது. என்னடா இதை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோமே என்று யோசிக்காதீர்கள். எல்லா இடத்திலும் இந்த சொற்களும் இந்த தகவல்களும் பாபாஜி ஒவ்வொரு வித வடிவங்களில் கொடுத்து கொண்டே வருகின்றார். இந்த புத்தகத்தில் இன்று நாங்கள் பார்த்த தகவல்கள் 349 பக்கம், 350 பக்கத்தில் அமைந்திருக்கின்றது. சாதகர்கள் மேற்கொண்டு அதை வாசிக்க விரும்பினால் உங்களுடைய பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் அந்த பக்கத்தை வாசித்து மீண்டும் அதன் விளக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்றைய சத்சங்கத்தின் இந்த தகவல்களை உங்களுக்கு உங்களுடைய பயிற்சிக்காக நாங்கள் பாபாஜியுடன் சேர்ந்து பார்த்திருக்கின்றோம். அந்த தகவல்களை உள்வாங்குங்கள். அந்த தகவல்களை மீண்டும் மீண்டும் நேரம் இருக்கும் போது நான் அனுப்பும் தகவல்களை கேளுங்கள், புத்தகத்தில் இருந்தும் படியுங்கள் என்று சொல்லி உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். இப்போது எங்களுடன் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா அவர்கள், இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சாதகர்களுக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
இன்றைய வியாழக்கிழமை காலையில ஒரு நல்ல குருவாரத்துல நல்ல ஒரு சத்சங்கம், இது ஒரு முக்கியமான சத்சங்கம், அப்படிதான் எடுத்துக்கணும். செயலுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் செயல்படுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் வருது என்றது சைவ சித்தாந்த மூலிச்சாலையும் அதை நல்லா விளக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு நமக்கு பாபாஜி மூலியமா கிடைச்சிருக்குது என்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். மனங்கள் எப்படி வேலை செய்து, பொறிகள் எப்படி வேலை செய்து, அதை நம்ம எப்படி உணரணும்ன்றது இன்றைய சத்சங்கம் நல்ல தெளிவான இது குடிச்சிருக்கிற நமக்கு பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து இதை நம்ம ரொம்ப நுணுக்கமா எடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதுதான் தன்னை தானே கவனிக்கணும், பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. சாதகர் அத்தனை பேரும் நம்மளுடைய எண்ணங்களை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போக்கில் விட்டுட்டீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டு, நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது வினை பயனா போயிடுதுன்னு சொல்லி இது சைவ சித்தாந்தம் நிறைய விளக்கம் கொடுக்குது. அப்ப வந்து நம்ம வந்து பயிற்சி செய்தாலும் நம்ம வரக்கூடிய எண்ணத்துல வரக்கூடிய, ஏன்னா நம்ம பலகாலம் வந்து சாதாரண நிலையில இருந்ததுனால இப்போதைக்கு நம்ம பயிற்சி பண்றதுனால உடனே அதுக்கு தீர்வு காண முடியாது. அது காலங்காலம் நம்ம வந்து அந்த பயிற்சியை செஞ்சு 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 அந்த பழைய வினையெல்லாம் வெளியே வந்த பிறகுதான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சியினுடைய இது போய் எல்லாத்தையும் சரி பண்ணி இது ஸ்டோர் ஆகக்குள்ளதான் உங்களுடைய எண்ண எல்லைகள் வந்து பரிசுத்தமா இருக்கும். அது வழியும் நம்ம எண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிறைய தவறுகள் வரும் சொல்லி சைவ சித்தாந்தத்துல தெளிவான பதில் கொடுத்துருக்காங்க. அது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். அதனால இன்னைக்கு கிடைச்ச இந்த சக்சஸ் மூலியமா நம்மள பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கிரியா யோக சாதகர்கள் அத்தனை பேரும் பேச்சாலையும் சரி பார்வையாலையும் சரி செயலாலையும் சரி பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வரத்தான் செய்யும். புறச்செயல்ல இருந்து பல விஷயங்கள் வரதான் செய்யும். ஏன்னா பல பிறப்புல இருந்து நம்ம வந்திருக்கிறனால முன்னாடி உள்ள பிறப்பினுடைய செயல்கள் கூட இருக்குன்னு சொல்றாரு. இத வந்து சைவ சித்தாந்தமும் சொல்லுது, வள்ளலாறு அழகா பாடுறாரு. நமக்கு ரொம்ப எளிமையான முறையில வள்ளலார் ஒரு பாடல் வந்து வாழடி வாழையா வந்த கூட்டத்தில் அதில் நான் ஒருவனேன்றார். தன்னை இறக்கி இந்த கூட்டத்துல நானும் ஒருவனேன்றார். வாழடி வாழையா நான் வந்த ஒரு திருக்கூட்டம், சாதாரண வந்து மனிதர்களுடைய கூட்டத்துல நான் வந்திருக்கேன். அப்ப அதனுடைய எண்ணங்கள் என்னை ஆட்டி படைக்குது. நீ தாம்பா என்னை ஆட்கொள்ளணும், நீ தாம்பா எனக்கு அதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு பாட்டை கொடுக்குறாரு. அது மாதிரி சைவ சித்தாந்தத்துல நுணுக்கமான இதை கொடுக்குறாங்க. இப்படிலாம் அதோட மட்டும் இல்ல, நமக்கு பாபாஜி ரொம்ப அதை பொறுக்கி வறுத்து ரொம்ப எளிமையா வாய்ஸா பாபாஜி அதாவது பாபாஜி தெய்வீக குரல்ல கொடுத்திருக்காரு. அதோட மட்டும் இல்ல பயிற்சியோட கொடுத்திருக்காரு, பயிற்சியோட கொடுத்திருக்காரு, எளிமையா கொடுத்திருக்காரு, நமக்கு ரொம்ப லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல பயிற்சி. இத வந்து வெல்றதுக்கு ஒரே காரணம் பயிற்சி தான். பயிற்சியை செஞ்சு இந்த செயலாக்கத்துக்கு வரக்குள்ள இதனுடைய வெற்றி நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் என்றது என்னுடைய நீ ஒரு சச்சங்கத்தினுடைய எனக்கு கிடைச்ச தெளிவு. இது நானும் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும்ன்றதுக்கு இது ஒரு சச்சங்க ஒரு ஒன்றுகோளா இருக்கு என்றதை சொல்லி இந்த சச்சங்கத்தை நான் கொடுத்துக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. நன்றி.